நேயர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் சிவராமகிருஷ்ணன். இன்றைய தமிழோசையில் முதலாவதாக செய்தி அறிக்கும் பின்னர் தொடரும் செய்தியரங்கில், இலங்கையில் காணாமல் போனோர் தொடர்பாக விசாரிக்கும் ஜனாதிபதியின் ஆணைக்குழுவின் முன்னர் மன்னார் ஆயர் ராயப்பு ஜோசப் சாட்சி அளித்துள்ளது பற்றிய செய்திகள்.
உண்மையும் நீதியும் இல்லாத இடத்துல நல்லிணக்கம் இல்லை. உண்மையை கண்டு மக்களுக்கு தீமை செய்யப்பட்டவர்களுக்கு முன்னால வந்து, அவருடைய உறவினர்களுக்கு முன்னால வந்து கண்ணீர் சொரிந்து தங்களுடைய குற்றத்தை ஏற்றுக்கொண்டு ரெண்டு பகுதியும் அழுது கட்டி பெஞ்சக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும் பொழுதுதான் உண்மையான நல்லிணக்கம் வரும். அதுதான் சமாதானத்துக்கு இட்டுச் செல்லும்.
இனப்பிரச்சினைக்கு தீர்வு காண்பது தொடர் தாமதமாவதற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பே காரணம் என்று ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் கூறியுள்ளதற்கு சம்பந்தரின் பதில்கள்.
13வது அரசியல் சாசனம் நீக்கப்பட வேண்டும், காணி அதிகாரம் அகற்றப்பட வேண்டும், சட்டம் ஒழுங்கு போலீஸ் அதிகாரம் அகற்றப்பட வேண்டும். இவ்விதமான நோக்கத்துடன் தான் பாராளுமன்ற தெரிவு குழுவை நாங்கள் நியமித்திருக்கின்றோம் என்று பயிரகமாக கூறியிருக்கின்றார்கள். இவ்விதமான கூற்றுகளை அவர்கள் கூறுகின்ற பொழுது நாங்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவதில் விதமான அர்த்தமும் இல்லை.
நாகரிக கோமாளிகளின் 18வது பகுதி ஆகியவையும் இன்ன பிற செய்திகளும் கேட்கலாம்.
பிபிசி தமிழோசையின் செய்தி அறிக்கை வழங்குவது பூபாலரத்னம் சீவகன். இஸ்லாமிய அரசு ஜிகாதிகளால் மலைப்பகுதியில் சிக்க வைக்கப்பட்ட குறைந்தபட்சம் 20,000 மக்களாவது ஈராக்கிய குர்திஸ்தானுக்குள் தப்பி வந்திருப்பதாக குருது நிர்வாகம் கூறியிருக்கின்றது. குருதி இனப்படைகளின் உதவியுடன் அந்த அகதிகள் வடக்கு ஈராக்கில் இருக்கின்ற சின்யார் மலைப்பகுதியிலிருந்து தப்பியோடி வந்திருப்பதாக அதிகாரிகள் கூறியிருக்கின்றார்கள். பெரும்பாலும் இசசிரிகள் அடங்கலாக மேலும் ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த மலைப்பகுதியில் கடுமையான வெப்பத்தில் உணவும் நீருமின்றி தவிப்பதாகவும் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அமெரிக்கா மற்றும் பிரிட்டன் நாடுகளின் விமானங்கள் அங்கு உதவிகளை போட்டிருக்கின்றன. ஞாயிறு தினம் முழுவதும் தாம் புதிதாக ஜிகாதிகளை இலக்கு வைத்து வான் தாக்குதலை நடத்தியதாக அமெரிக்க இராணுவம் கூறியிருக்கின்றது. வடக்கு மாலியில் இஸ்ரேலிய தீவிரவாதிகளின் நிலைகள் மீது இஸ்லாமிய தீவிரவாதிகளின் நிலைகள் மீது பிரான்ஸ் நாட்டு சிறப்பு படைகள் குண்டு வீசியிருக்கின்றன. ஞாயிறன்று அதிகாலையில் டிம்புக்டுவுக்கு மேற்கே எசக்கான் பிராந்தியத்தில் 4 அல்லது 5 குண்டுகள் வீசப்பட்டதாக பிபிசி செய்தியாளர் ஒருவர் கூறியிருக்கின்றார். அல் கைதாவின் பிரிவு ஒன்று அந்த பிராந்தியத்தில் செயற்படுவதாக முன்னதாக ஐநா கூறியிருந்தது. 2 வாரங்களுக்கு முன்னதாக டிம்புக்டுவில் இருக்கின்ற விமான நிலையத்தின் மீது ராக்கெட் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டன. மாலியின் வடக்கு பகுதியை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்ற அல் கைதாவுடன் தொடர்புடைய ஜிகாதி குழுவை அங்கிருந்து அகற்றுவதற்கான நோக்குடன் கடந்த வருடம் ஜனவரியில் பிரான்ஸ் அங்கு தலையிட்டிருந்தது. காசாவில் ஒரு புதிய 3 நாள் மோத நிறுத்தத்தை ஏற்படுத்துவதற்கான எகிப்தின் பரிந்துரையை தாம் பரிசீலிப்பதாக கெய்ரோவில் இருக்கின்ற பாலத்தீன சமரச பேச்சுவார்த்தையாளர்கள் கூறியிருக்கின்றார்கள். ஆனால் இந்த விடயத்தில் இஸ்ரேலின் நிலைப்பாடு எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கின்றது என்பதை பொறுத்தே தாம் இதனை ஏற்பதா இல்லையா என்பது முடிவெடுப்போம் என்று காசாவில் ஹமாஸ் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்திருக்கின்றார். பாலஸ்தீன தீவிரவாதிகள் இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதலை தொடர்கின்ற வரை காசாவில் மோதல்கள் நிறுத்தத்தை கொண்டுவருவதை நோக்கமாக கொண்ட இந்த பேச்சுவார்த்தையிலிருந்து தாம் விலகியிருப்போம் என்று முன்னதாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு கூறியிருந்தார். கடைசியாக தற்காலிக மோதல் நிறுத்தம் வெள்ளியன்று முறிந்த பின்னர் பாலஸ்தீனர்களின் எரிகணை தாக்குதல்களும் இஸ்ரேலியர்களின் வான் தாக்குதல்களும் ஆரம்பித்திருந்தன. எபோலா வைரஸ் பரவல் காரணமாக லைபீரிய சுகாதார அமைச்சு முற்றாக நெருக்கடிய நிலையை எதிர்கொள்வதாக மருத்துவ தொண்டு அமைப்பான MSF அமைப்பு கூறியிருக்கின்றது. அந்த நோயின் பரவல் தீவிரத்தை அந்த அமைச்சு குறைத்து மதிப்பிட்டு விட்டது என்று அந்த அமைப்பின் சார்பில் பேசவல்ல அவசரகால இணைப்பாளர் கூறியிருக்கின்றார். இந்த நெருக்கடியை அரசாங்கம் கையாளும் விதத்தை எதிர்த்து நடத்தப்பட்ட போராட்டத்தை கலைக்க சனிக்கிழமை அன்று கலவரமடக்கும் போலீசார் பயன்படுத்தப்பட்டார்கள். லைபீரியாவில் இந்த வைரஸால் பீடிக்கப்பட்ட ரோமன் கத்தோலிக்க மதகுருவுக்கு மேட்ரிட்டில் இருக்கின்ற மருத்துவமனையில் சோதனையில் இருக்கின்ற மருந்து மூலம் சிகிச்சை வழங்கப்படும் என்று ஸ்பானிஷ் அரசாங்கம் கூறியிருக்கின்றது. அமெரிக்காவில் இந்த மருந்து 2 அமெரிக்க தொண்டு பணியாளர்களுக்கு வழங்கப்பட்ட பொழுது அவர்களில் முன்னேற்றம் தென்பட்டது. துருக்கியில் முதல் தடவையாக அதிபரை நேரடியாக தேர்ந்தெடுப்பதற்காக வாக்களிப்பு முடிவுக்கு வந்திருக்கின்றது. வாக்களிப்பு வீதம் எதிர்பார்க்கப்பட்டதை விட மிகவும் குறைவு என்று செய்திகள் கூறுகின்றன. கடந்த தசாப்தத்தில் துருக்கி அரசியலை ஆக்கிரமித்திருந்த தற்போதைய பிரதமர் ரெசப் தாயிப் எர்தோவன் அவர்களே மிக தெரிந்த வேட்பாளர் ஆவார். தற்பொழுது பெருமளவுக்கு வெறுமனே சம்பிரதாய பதவியாக இருக்கின்ற அதிபர் பதவிக்கு மேலும் அதிக அதிகாரங்கள் வழங்கப்பட வேண்டும் என்று அவர் கோருகின்றார். ஈரானின் தலைநகர் தெஹ்ரானில் குடியிருப்பு பகுதி ஒன்றில் விமானம் ஒன்று விபத்துக்குள்ளானதில் அதில் பயணித்த 48 பேரில் அநேகமானவர்கள் பலியாகி இருக்கின்றார்கள். கிழக்கு நகரான தபஸுக்கு பறந்து கொண்டிருந்த பொழுது விபத்துக்குள்ளான இந்த விமானம் உள்ளூர் விமான சேவையான செவகன் ஏர்லைன்ஸுக்கு சொந்தமானதாகும். தெஹ்ரானிலிருந்து புறப்பட்ட சிறிது நேரத்தில் இயந்திர கோளாறு காரணமாக அது வீழ்ந்ததாக கூறப்படுகின்றது. அண்மை காலமாக ஈரானில் நடந்த விபத்துகளுக்கு அந்த விமானங்கள் பழமையாக இருந்தவையும் அவை சரியாக படாமல் இருந்தவையும் காரணமாக கூறப்படுகின்றது.
இன்றைய செய்தி அரங்கில் முதலாவதாக இலங்கை செய்திகள். இலங்கையில் காணாமல் போனோர் தொடர்பாக விசாரணைகளை மேற்கொண்டு வரும் ஜனாதிபதியால் அமைக்கப்பட்டுள்ள ஆணைக்குழுவின் முன்னர் மன்னார் ஆயர் ராயப்பு ஜோசப் இன்று சாட்சியம் அளித்துள்ளார். இதுகுறித்து நமது வட இலங்கை செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கையில் காணாமல் போனோர் தொடர்பிலான ஜனாதிபதி ஆணைக்குழுவின் மன்னார் மாவட்டத்திற்கான விசாரணைகள் ஞாயிறன்று மன்னார் பிரதேச செயலகத்தில் நடைபெற்ற போது மன்னார் ஆயர் ராயப்பு ஜோசப் ஆண்டகை அவர்கள் ஆணைக்குழுவின் முன் தோன்றி அரசாங்கத்தினால் நியமிக்கப்பட்டுள்ள இந்த ஆணைக்குழுவின் மீது நம்பிக்கை இல்லை என தெரிவித்திருக்கின்றார். இந்த ஆணைக்குழுவின் மூலம் பயனேதும் ஏற்படும் என்று இந்த குழுவின் முன்னால் சாட்சியம் அளிப்பவர்கள் எதிர்பார்த்திருக்கவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். இருந்த போதிலும் போருக்கு பின்னரான தமிழ் மக்களின் நிலைமைகள் குறித்து தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்துவதற்காகவே ஆணைக்குழுவின் முன்னால் வந்ததாக அவர் குறிப்பிட்டார். போருக்கு பின்னரான பல்வேறு விடயங்கள் குறித்து ஆங்கிலத்தில் அவர் அறிக்கையொன்றை ஆணைக்குழுவின் முன்னால் வாசித்தளித்தார். அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் கருத்து வெளியிட்டார்.
தமிழருடைய மிகவும் அநீதியான நிலைகளுக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறதற்காக ஏற்படுத்தப்பட்ட இந்த நாட்டினுடைய வழிமுறைகள் முயற்சிகள் எல்லாம் தோல்வியிலேயே முடிவடைந்திருக்கின்றன. அவருடைய கண்டுபிடிப்புகளை செயல்படுத்துகின்ற விஷயத்துல ஒரு சைபர்ல தான் எல்லாம் இருக்கின்றது. ஆகவே இப்படிப்பட்ட இன்னொரு ஆணைக்குழுவுக்கு நாங்கள் வந்து எங்களுடைய நேரத்தை செலவழிக்க விருப்பம் இல்லை. ஆயினும் மக்கள் வருகின்றார்கள், தங்களுடைய ஒரு ஆதங்கங்களை அவர்கள் எடுத்து சொல்ல வேண்டும் என்பதற்காக. அந்த ஆதங்கங்களை எங்கெங்கெல்லாம் சொல்ல முடியுமோ அவர்கள் சொல்லுவார்கள். ஆனால் அதனால் அவர்களுக்கு இந்த நம்பிக்கை இருக்கு, நீங்கள் தீர்வு கொடுப்பீர்கள்
என்றார். எல்லா விடயங்களையும் அரசாங்கம் கண் துடைப்புக்காக செய்கின்றதை ஒழிய மக்களின் பிரச்சனைகளை தீர்த்து ஒரு அரசியல் தீர்வு காண்பதற்காக அது முயற்சிக்கவில்லை என்றும் அவர் குற்றம் சுமத்தினார்.
உண்மையும் நீதியும் இல்லாத இடத்துல நல்லிணக்கம் இல்லை. உண்மையை கண்டு மக்களுக்கு தீமை செய்யப்பட்டவர்களுக்கு முன்னால வந்து அவருடைய உறவினர்களுக்கு முன்னால் வந்து கண்ணீர் சொரிந்து தங்களுடைய குற்றத்தை ஏற்றுக்கொண்டு ரெண்டு பகுதியும் அழுது கட்டி கெஞ்சக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும் பொழுதுதான் உண்மையான நல்லிணக்கம் வரும். அதுதான் சமாதத்தை கெட்டுச் செல்லும், அதான் நிரந்தர தீர்வு கெட்டுச் செல்லும். ஆகவே இந்த படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்பதற்காக நாங்களும் தாகத்தோடு எங்களுடைய முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். ஆனால் அரசாங்கமும் மற்ற இதுகளில் ஈடுபடக்கூடிய அரசியல் சார்பான ஆக்களும் இந்த முயற்சியை இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு நோக்கம் வேறு திசையில கொண்டு போய் தங்களுடைய அரசியலுக்கு தான் பயன்படுத்துகிறார்களுடைய உண்மையான நாட்டினுடைய மக்களுடைய ஆதங்கங்களை அவருடைய கவலைகளை அவருடைய பட்ட துன்பங்களுக்கு விடுதலை கொடுக்க வேணும், பதில் கொடுக்க வேணும் என்பதற்காக அல்ல. ஒரு அரசியல் தீர்வை கண்டுபிடித்து உண்மையாக மக்களுடைய நிரந்தரமாக தமிழ் மக்களுடைய பிரச்சனை தீர்க்க வேண்டும் என்ற ஆசை என்ன பொறுத்தவரை நான் அற்பம் என ஒரு இடத்துல காண இல்லை
என்றார் மன்னராயர் ராயப்பு ஜோசப் அவர்கள். இதேவேளை இந்த ஆணைக்குழுவின் தேவை குறித்து இங்கு சாட்சியம் அளித்த சிலர் வினா எழுப்பினார்கள். என சிலர் தமது சாட்சியத்தின் போது தெரிவித்தனர். மன்னார் திருக்கேதீஸ்வரம் பகுதியில் கடந்த வருட இறுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைகுழிக்கும் காணாமல் போயுள்ளவர்களுக்கும் சம்பந்தம் இருக்கலாமோ என்ற சந்தேகம் எழுந்திருப்பதாகவும் இந்த அமர்வின் போது சாட்சியம் அளித்த சிலர் தெரிவித்தனர். ஆணைக்குழுவின் விசாரணைகள் நாளை மடு பிரதேச செயலகத்தில் நடைபெற உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.
நமது வட இலங்கை செய்தியாளர் மாணிக்க வாசகம். இலங்கையின் இனப்பிரச்சினைக்கான தீர்வு காண்பதில் தமிழ் தேசிய கூட்டமைப்பினரே இழுத்தடிப்பு வேலைகளை செய்கின்றார்கள். தனது பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு, அதுவே தனது பலவீனம் என்று கருதினால் பாரதூரமான விளைவுகள் ஏற்படும் என்று இலங்கை ஜனாதிபதி அண்மையில் உள்நாட்டு ஊடகவியலாளர்களை சந்தித்தபொழுது தெரிவித்திருந்த கருத்துக்கள் அரச சார்பு ஊடகம் ஒன்றில் கசிந்துள்ளது. இதுகுறித்து கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தர் அவர்களிடம் கருத்து கேட்டேன்.
பேச்சுவார்த்தை முடிவடைந்ததற்கு நாங்கள் காரணம் அல்ல. பேச்சுவார்த்தை முடிவடைந்ததற்கு காரணம் அரசாங்கம். ஜனாதிபதி, பிரதமர், பாதுகாப்பு செயலர், அரசாங்கத்தில் உள்ள பங்காளி கட்சிகளினுடைய தலைவர்கள் பலவிதமான கருத்தியலை கூறியிருக்கின்றார்கள். 13வது அரசியல் சாசனம் நீக்கப்பட வேண்டும், காணி அதிகாரம் அகற்றப்பட வேணும், சட்டம் ஒழுங்கு போலீஸ் அதிகாரம் அகற்றப்பட வேண்டும். இவ்விதமான நோக்கத்துடன் தான் பாராளுமன்ற தெரிவுக்குழுவை நாங்கள் நியமித்திருக்கின்றோம் என்று பயிரகமாக கூறியிருக்கின்றார்கள். இவ்விதமான கூட்டுகளை அவர்கள் கூறுகின்ற பொழுது நாங்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவதில் விதமான அர்த்தமும் இல்லை.
நாடாளுமன்ற தெரிவு குழுவுக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் வர வேண்டும் அப்படின்னு வெளியுறவு அமைச்சர் ஜிஎல் பீரிஸ் உங்களுக்கு நாடாளுமன்றத்தில் கூட அண்மையில் மீண்டும் அழைப்பு விடுத்திருந்தார் அப்படின்னு ஜனாதிபதி சுட்டி காமிச்சிருக்காரு.
பாராளுமன்ற தெரிவுக்குழுவில் 31 உறுப்பினர்கள், 11 பேர் அரசாங்கத்தை சார்ந்தவர்கள், ஆக 12 பேர் எதிர்கட்சியை சார்ந்தவர்கள். எங்களுக்கு 3 அல்லது 4 இடங்கள் கிடைக்கலாம். அரசாங்கத்தில் உள்ள பிரதான கட்சிக்கும் எமக்கும் இடையில் ஒரு உடன்பாடு, ஒரு தெளிவு ஏற்படாமல் இருந்தால் என்ன விதமான அரசியல் தீர்வு இறுதியில் ஏற்படும் என்பதை பற்றி நாங்கள் பாராளுமன்ற தெரிவுக்குழுக்கு சென்று இவ்விதமான கருத்துக்களை அரசாங்க தலைவர்கள் பகிரங்கமாக ஊடகங்கள் மூலமாக தெரிவிக்கின்ற சமயத்தில் ஒரு நியாயமான, நிதானமான, நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு தீர்வை எங்களால் எதிர்பார்க்க முடியாது.
சரி, நிரந்தரமான அரசியல் தீர்வை எட்டுவது தொடர்பில் கூட்டமைப்பினர் மீண்டும் பேச்சுவார்த்தைக்கு செல்வதற்கான வாய்ப்பு இருக்கா?
பேசுவதற்கு நாங்கள் தயார், பேசுவதற்கு நாங்கள் பின்னிற்க மாட்டோம். எங்கள் பக்கத்தில் நியாயம் இருக்கின்றது, எங்கள் பக்கத்தில் நீதி இருக்கின்றது. நாட்டிற்கு எவ்விதமான குந்தகமும் ஏற்படாமல் ஒருமித்த நாட்டுக்குள் நாங்கள் நியாயமான, நிரந்தரமான, நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு அரசியல் தீர்வை நாங்கள் கேட்கின்றோம். ஆனபடியால் நாங்கள் பேசுவதற்கு நாங்கள் தயார். ஆனால் அரசாங்கம் நியாயமாக நடக்க வேண்டும், அரசாங்கம் நேர்மையாக நடக்க வேண்டும், அரசாங்கம் ஒரே கருத்தை சொல்ல வேண்டும். அரசாங்கம் வெவ்வேறு நேரங்களில் வெவ்வேறு கருத்துக்களை சொல்ல முடியாது. இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. நாங்கள் எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் பேசுவதற்கு தயார். ஆனால் அந்த பேச்சுவார்த்தை என்ன விதமாக அமையப் போன்றது என்பதை பற்றி ஒரு தெளிவிருக்க வேண்டும். அந்த தெளிவின் அடிப்படையில் தான் பேச்சுவார்த்தையை ஆரம்பிக்கலாம். பேச்சுவார்த்தையை முடித்தது நாங்கள் அல்ல, அதை முடித்தது அரசாங்கம். இதை ஜனாதிபதியிடம் நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று மிகவும் அன்பாக நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். இந்த கர்மத்தில் நாங்கள் நேர்மையாக நடக்கத்தார் என்பது அவருக்கு தெரியும். ஒரு நியாயமான தீர்வை ஒருமித்த நாட்டுக்குள் காண்பதற்கு நாங்கள் தயார் என்பது அவருக்கு தெரியும். ஆனபடியால் திருத்தம் பெற வேண்டியது அரசாங்கத்துடைய பக்கத்தில் இருந்து தான் என்பதை நான் மிகவும் தெளிவாக கூறிக்கொள்ள விரும்புகின்றேன்.
இப்ப ஜனாதிபதி வந்து மற்றொரு கருத்தையும் முன்வைத்திருக்கின்றார். அதாவது கூட்டமைப்பானது தமிழ் ஊடகங்களில் வெளிவருகின்ற நோக்கில் தமிழிலேயே மட்டும் அறிக்கைகளை வெளியிடுகின்றார்கள். ஏன் தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் தங்கள் பிரச்சனைகள் தொடர்பாக தமிழ் சார்பான ஊடகங்களுக்கு தமிழில் மட்டுமே அறிக்கையை வெளியிடுகின்றார்கள் அப்படின்னு ஒரு கேள்வியை எழுப்பியிருக்காரு. அதுல நியாயம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா?
இந்த கருத்தை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. நாங்கள் பாராளுமன்றத்தில் பேசுகின்றோம். நான் பாராளுமன்றத்தில் சென்ற வாரம் பேசினேன், ஆங்கிலத்தில் பேசினேன், அது எல்லா ஊடகங்களிலும் வந்திருக்கின்றது. நாங்கள் அறிக்கையை வெளியிடுகின்ற பொழுது நாங்கள் தமிழில் வெளியிடுகின்றோம், நாங்கள் ஆங்கிலத்தில் வெளியிடுகின்றோம், நாங்கள் சிங்களத்திலும் வெளியிடுகின்றோம். ஆனபடியால் எங்களுடைய அறிக்கைகள் விசேஷமாக முக்கியமான விடயங்கள் சம்பந்தமாக நிச்சயமாக 3 மொழிகளில் வருகின்றது, அல்லது ஆக குறைந்தது இங்கிலீஷிலும் வருகின்றது. அப்படியால் அவர்களுக்கு தெரியாமல் இருக்க முடியாது. அல்லது ஜனாதிபதியை பொறுத்தவரையில் அவர் தமிழ் ஊடகங்களை, தமிழ் ஊடகங்களில் வருகின்ற செய்திகளை மிகவும் கவனமாக படிக்கின்றவர் என்பது எங்களுக்கு தெரியும். அதனபடியால் நாங்களோ தமிழ் மக்களுக்கு மாத்திரம் ஒரு கருத்தை நாங்கள் கூறுவது என்ற கருத்தை என்ற நிலைப்பாட்டை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. எமது கருத்தை எமது நாட்டு மக்கள் அனைவருக்கும், எல்லா மக்களுக்கும் நாங்கள் கூறி வருகின்றோம். இந்த கருத்தை இதற்கு முன்பதாகவும் பகிரங்கமாக நான் எல்லா ஊடகங்களுக்கும், எல்லா மக்களுக்கும், எல்லா மொழிகளிலும் நான் கூறியிருக்கின்றேன்.
அதே நேரத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் போன்ற சில கட்சிகள் அரசாங்கத்தின் மீதும் இனப்பிரச்சினைக்கான தீர்வு தொடர்பிலும் பொய்யான குற்றச்சாட்டுக்களை வைக்கின்றார்கள். இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழ் ஊடகங்கள் அப்படியான பொய் செய்திகளை வெளியிடக்கூடாது என்றும் அவர் தெரிவித்துள்ளதாக தகவல்கள் வந்திருக்கிறது.
நான் இப்போ சொன்ன கருத்தை தான் முந்தையும் கூறியிருக்கின்றேன். அதில் விதமான பொய்யும் இல்லை. அதுதான் என்னுடைய பதில்.
தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தர். செய்தியரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
இலங்கையின் மலையகம் மற்றும் பெருந்தோட்டத்துறை பகுதிகளில் உள்ள பாடசாலைகளில் 3000 ஆசிரிய உதவியாளர்களை நியமிக்க அரசு முடிவு செய்துள்ளது. ஆனால் இப்படியான முன்னெடுப்புகள் எந்த அளவுக்கு மலையகத்திலே கல்வித்தரத்தை உயர்த்த உதவும் எனும் கேள்விகளும் எழுந்துள்ளன. இது தொடர்பிலான ஒரு பார்வை வழங்குகிறார் நமது செய்தியாளர் உதயகுமார்.
இலங்கையில் மலையகம் உட்பட பெருந்தோட்ட தமிழ் பாடசாலைகளில் கடமையாற்றுவதற்காக 3000 ஆசிரியர் உதவியாளர்களை புதிதாக இணைத்துக் கொள்ள கல்வி அமைச்சு தீர்மானித்துள்ளது. பெருந்தோட்ட பிரதேசங்களில் வசிப்பவர்களிடமிருந்து வெற்றிடம் நிலவும் பாடங்களும் பாடசாலைகளும் குறிப்பிட்டு இதற்கான விண்ணப்பங்களும் தற்போது கோரப்பட்டுள்ளது. ஊவா மாகாண சபை தேர்தல் காலத்தில் இதற்கான விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளமை அரசியல் நோக்கம் கொண்டது என்று பலராலும் கருதப்பட்டாலும், கல்வி அமைச்சின் அறிவித்தலின்படி போட்டி பரீட்சை ஒன்றின் மூலமே ஆட்தெரிவு இடம்பெறும் என்று கூறப்பட்டுள்ளது.
நியமனங்கள் வழங்கப்படுவது என்பது அரசியல் உள்நோக்கங்களாக இருந்தாலும், இந்த காலத்தில் தான் இதனை செய்யக்கூடியதாக இருக்கின்ற ஒரு நிலைமையில் நாம் தள்ளப்பட்டிருக்கின்றோம் என்பது மிக வருத்தத்தக்க விடயம். இதனை ஒரு அரசியல் என்று பார்க்காமல் தகுதியான ஆசிரியர்களை பொருத்தமான பாடசாலைகளுக்கு நியமிப்பதற்கு முயற்சிப்பது இந்த சமுதாயத்தின் எதிர்பார்ப்புகளுக்கு வரப்பிரசாதமாக அமையலாம் என்பது என்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயமாகும்
என்று இது தொடர்பாக கருத்து வெளியிட்டார் இலங்கை திறந்த பல்கலைக்கழகத்தின் விரிவுரையாளர் கலாநிதி எஸ் சந்திரபோஸ். மலையகத்தை பொறுத்தவரை உயர்தர வகுப்புகளில் கணிதம் மற்றும் விஞ்ஞானம் ஆகிய பாடங்களுக்கான ஆசிரியர் பற்றாக்குறைதான் அங்கு எதிர்நோக்கும் பாரிய சவால் என்றும் கலாநிதி எஸ் சந்திரபோஸ் இங்கு சுட்டிக்காட்டுகின்றார்.
உதாரணமாக மலையக மாணவர்கள் விஞ்ஞான பாடங்களை படிக்கக்கூடிய பாடசாலைகள் நுவரெலியா மாவட்டத்தில் மட்டுமே இருக்கின்றன. நுவரெலியா மாவட்டத்தில் மட்டுமே 25 பேர் வருடாந்தம் மருத்துவத்துக்கு அனுமதிக்கப்படுகிறார்கள். அவர்களில் ஏறக்குறைய 6 தமிழ் மாணவர்களே இதில் உள்வாங்கப்படக்கூடிய நிலையில் காணப்படுகின்றது. இந்த நிலையில் பதுளை முனராகலை மாவட்டங்கள் அல்லது ரத்னபுரம் மாவட்டங்களில் இருந்த மாணவர்களும் இந்த நுவரெலியா மாவட்டத்தில் உள்ள பாடசாலைகளில் அனுமதி பெற்று அந்த 6 பேரில் ஒருவராக பல்கலைக்கழகம் செல்வது என்பது கடுமையான விடயமாகும். இதனை கருத்தில் கொண்டு பாடசாலைகள் இன்று ஏறக்குறைய 818 பாடசாலைகள் இருக்கின்றன. இதில் 100 பாடசாலைகளில் A-level வகுப்புகள் நடைபெறுகின்றன. ஒரு 15 பாடசாலைகளில் விஞ்ஞானம் படிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருந்தாலும் எல்லா பாடசாலைகளும் தகுதியான ஆசிரியர்கள் விஞ்ஞானம் படிப்பதற்கு கணிதம் படிப்பதற்கு போதுமான ஆசிரியர்கள் இல்லை என்பது மிக 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 முக்கியமான பிரச்சனை. இந்த பிரச்சனையை இங்கு உள்ளவர்கள் புரிந்து கொண்டு விஞ்ஞான ஆசிரியர்களை நியமிப்பதற்கு கூடுதலாக முக்கியத்துவம் தருவார்களாயின் இந்த மாணவர்களும் விஞ்ஞானம் கணித துறையில் பல்கலைக்கழக அனுமதியை பெறுவதுடன் வேறு நாடுகளில் வழங்கப்படுகின்ற புலமை பரிசில்களை பெற்றுக்கொண்டு கணித விஞ்ஞான துறையிலும் மலையக மாணவர்கள் வருவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் என்பது என்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயமாகும்
என்றும் கூறிய அவர், இந்த பற்றாக்குறையை நீக்குவதற்கு குறிப்பாக வடக்கு கிழக்கு மாகாணங்களில் இருந்தும் ஆட்களை தெரிவு செய்வது குறித்து கவனம் செலுத்த வேண்டுமென்றும் இங்கு குறிப்பிட்டார். புதிதாக நியமனம் பெறவுள்ள ஆசிரியர் உதவியாளர்களை பொறுத்தவரை 5 வருடங்களுக்குள் ஆசிரியர் பயிற்சி சான்றிதழ் பெற வேண்டும் அல்லது பட்டதாரி பட்டம் பெற்றால்தான் 5 வருடங்களின் பின்னர் நிரந்தர நியமனத்துக்குள் உள்வாங்கப்படுவார்கள் என்று கல்வி அமைச்சு கூறுகின்றது. இது பொருத்தமானதாக இருந்தாலும் ஆசிரியர் உதவியாளர்களுக்கென்று தற்போது அறிவிக்கப்பட்டுள்ள சம்பள கொடுப்பனவு போதுமானதாக இல்லை என்று இங்கு சுட்டிக்காட்டுகின்றார் மலையகத்தின் மூத்த எழுத்தாளரும் சமூக ஆர்வலருமான எம் சிவலிங்கம்.
உதாரணத்துக்கு நல்ல அட்வான்ஸ் லெவல் சித்தி அடைந்த மாணவன் கூட இந்த 6000 ரூபாய் சம்பளத்துக்கு வர்றதுக்கு யோசிப்பான். இருந்தாலும் தொழில் ரீதியில இவங்களை ஒரு நியமனம் செய்யறதுனால இது ஒரு நீண்ட காலத்துக்கு இந்த மாணவர்கள நல்ல ட்ரைனிங் அதாவது பயிற்சி கொடுத்த பிறகுதான் இந்த பலன் அடைய முடியும். இந்த கல்வியியல் கல்லூரியிலும் ஆசிரியர் பயிற்சி கல்லூரியிலும் இவங்களுக்கு பிரத்யேகமாக நிறைய அவங்களுக்கு பயிற்சி கொடுக்கணும். பயிற்சி கொடுத்தாதான் ஒரு நல்ல ஆசிரியர்களை நாங்க உருவாக்க முடியும், பயிற்சி கொடுத்தால் பயன்படுறதுக்கு எடுத்துக்கொள்ள முடியுங்கிற ஒரு நம்பிக்கையை நாங்க கொள்ளலாம்
என்றும் குறிப்பிட்டார் மலையகத்தின் மூத்த எழுத்தாளரும் சமூக ஆர்வலருமான எம் சிவலிங்கம்.
செய்தி குறிப்பை வழங்கியவர் நமது செய்தியாளர் உதயகுமார். ஈராக்கில் ஐசிஸ் தீவிரவாதிகளின் தாக்குதல்கள் காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்கும் பன்னாட்டு நடவடிக்கைகள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. இதனிடையே ஈராக்கில் ஒற்றுமை அரசு ஒன்று ஏற்பட வேண்டியது அவசியம் என்று பிரான்ஸ் வலியுறுத்தியது. இவை குறித்த கூடுதல் பிபிசி விவரங்களுடன் சீபகன்.
வடக்கு ஈராக்கில் இஸ்லாமிய அரசு ஜிகாதிகளின் தாக்குதலில் அகப்பட்டு மலைப்பகுதிகளில் பதுங்கியிருக்கின்ற ஆயிரக்கணக்கான மக்களுக்கு அமெரிக்கா மற்றும் பிரிட்டிஷ் விமானங்கள் நிவாரணப் பொருட்களை போட்டியிருக்கின்றன. சின்யார் மலைப்பகுதியில் பதுங்கியிருக்கின்ற யசிடி பிரிவு மக்களுக்கு 52,000 உணவுப் பொட்டலங்களும் பல ஆயிரக்கணக்கான லிட்டர்கள் நீரும் விநியோகிக்கப்பட்டிருப்பதாக பென்டகன் பாதுகாப்பு தலைமையகத்தின் சார்பில் பேசவல்ல ஒருவர் தெரிவித்திருக்கின்றார். வடக்கு ஈராக்கில் எர்பில் நகருக்கு அருகே தனது தேவாலயத்தில் அகதிகளுக்கு அடைக்கலம் வழங்கியிருக்கின்ற ஆயர் ஒருவர் இன்னமும் அதிக உதவி அங்கு தேவைப்படுவதாக கூறியிருக்கின்றார். ஐநாவும் ஈராக்கிய அரசாங்கமும் அந்த அகதிகளுக்கு உதவ போதுமான நடவடிக்கைகளை எடுக்கவில்லை என்று சாட் ஷிரோப் ஹென்னா என்ற அவர் குறிப்பிட்டிருக்கின்றார்.
The United Nations is not doing very good because there are so many families, maybe they weren't prepared, but they have to do something also here. They are
ஐநா நன்றாக எதுவும் செய்யவில்லை. ஏனென்றால் அங்கு நிறைய குடும்பங்கள் இருக்கின்றன. அவர்கள் தயாராக இருக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் அவர்கள் இங்கிருக்கின்ற மக்களுக்கு ஏதாவது செய்தாக வேண்டும். ஆனால் அவர்கள் செய்யவில்லை. பாதுகாப்பு சபை கூட இங்கு ஈராக்கில் என்ன நடக்கின்றது என்பது குறித்து சரியான அறிக்கைகளை கொடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். மக்கள் அவர்களது கிராமங்களில் இருந்து அழிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இது அவர்களுடைய வாழ்க்கையின் முடிவு. ஆகவே அவர்கள் அவசரத்தில் இருக்கின்றார்கள். சிலர் ஆத்திரத்திலும் இருக்கின்றார்கள். அவர்களிடம் ஆவணங்கள் கூட ஒழுங்காக கிடையாது, கடவுச்சீட்டுகளும் கிடையாது. இப்பொழுது இங்கு இதுதான் நடந்து கொண்டிருக்கின்றது என்றார் அந்த ஆயர். அதேவேளை இந்த நெருக்கடி நிலையை கையாள்வதற்கு ஈராக் பரந்துபட்ட ஒரு ஒற்றுமை அரசாங்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று பிரான்ஸ் நாட்டின் வெளியுறவு அமைச்சரான லாரன் ஃபெபியஸ் அவர்கள் கேட்டிருக்கின்றார்.
Dans cette période, l'Irak a particulièrement besoin d'un gouvernement d'unité.
இதுதான் உரிய நேரம். ஈராக்குக்கு இப்பொழுது ஒரு பெரிய ஒற்றுமை அரசாங்கம் தேவைப்படுகின்றது. ஒரு பரந்துபட்ட அடிப்படையிலான ஒற்றுமை அரசாங்கம் அங்கு தேவை. பயங்கரவாதத்துக்கு எதிரான சண்டையை முன்னெடுக்க அனைத்து ஈராக்கியர்களும் தாம் பிரதிநிதித்துவப்படுத்தப்படுவதாக கருதப்படுகின்ற ஒரு அரசாங்கம் இப்பொழுது அங்கு தேவை என்றார் பிரான்ஸ் நாட்டின் வெளியுறவு அமைச்சர்.
செய்திகளை தொகுத்து வழங்கியவர் சீவகன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக
நாகரிக கோமாளிகள் தமிழ்த்திரையில் நகைச்சுவையின் வரலாறு கூறும் தொடரின் 18வது பகுதி. தயாரித்து வழங்குபவர் சம்பத்குமார். தமிழ் திரையுலகம் அன்று முதல் இன்று வரை ஆணாதிக்க கோட்டையாகவே இருந்து வந்திருக்கிறது. ஆனால் நடிகையாக உச்சத்தில் இருப்பது என்பது குறுகிய காலத்திற்கு மட்டுமே. திருமணமான நடிகர்களை மக்கள் ஏற்பார்கள். திருமணமான நடிகையின் திரையுலக வாழ்க்கை உடனே முடிந்துவிடும். பெண்கள் நகைச்சுவை நடிகைகளாக பெருமளவு பரிமளிக்காவிட்டாலும் சில நகைச்சுவை பாத்திரம் ஏற்று நடிக்கத்தான் செய்தார்கள். மனோரமாவை தவிர மற்றவர்கள் நீண்ட காலம் நீடித்து நிற்க முடியவில்லை என்பதே உண்மை. மனோரமாவுக்கு அடுத்தபடியாக தமிழ் திரைப்படங்களில் பிரகாசித்தவர் கோவை சரளா. கோவை சரளா அறிமுகமானது பாக்யராஜின் முந்தானை முடிச்சு என்ற படத்தில். 32 வயது கர்ப்பிணி பெண்ணாக அப்பொழுது அவர் பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்த சிறுமி. அடுத்து சின்ன வீடு என்ற படத்தில் பாக்யராஜின் அம்மாவாக நடித்தார். கோவை சரளா என்ற பெயருக்கு ஏற்ப இவர் பெரும்பாலும் கொங்கு நாட்டு மொழி வழக்கில் பேசி நடித்தார். இவருடைய நடிப்பில் மனோரமாவின் சாயல் இருந்தாலும் இவருடைய தனித்தன்மை மிக்க குரல் இவருடைய நடிப்பில் தனித்தன்மையை காட்டியது.
ஐயா மாட்டுக்காரர, நான் சொல்லும் போது உள்ள வந்தா போது நடுவுல விட்டுறாதீங்க, ஏன்னா மாடுனா எனக்கு ரொம்ப பயம். மாட்டுக்கு மீல்ஸ் வச்சு பாக்கல அடிக்கு
சரளாவும் வடிவேலுவும் இணைந்து நடித்த காட்சிகள் பெரும் வரவேற்பை பெற்றன. குறிப்பாக வடிவேலு இவரிடம் அடி வாங்குவது போன்று நடித்த காட்சிகள் சிரிக்க வைத்தன.
அம்மா பாலங்க
அங்க பாரு,
என்ன நான் குடிக்க வேண்டிய பால பூனை குடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஓ, ஒரு வாயில்லா ஜீவனாச்சு குடிக்கட்டுமே ஊத்திட்டியாமா. உன்னோட இறக்க சிந்தனை நான் பாராட்டேன். நீ ஒரு புதுமை பெண், புதுமை உங்க அப்பா தான் உனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு
சொன்னாரு. எங்க அப்பா 1000 சொல்லுவாயா, உனக்கு எங்கயா போச்சு புத்தி? நாம கறிக்கட்ட மாதிரி இருக்கிறோமே, அந்த பொண்ணு செக்க செவேல் இருக்கிறாளே, நாம படிக்காத முட்டாள அச்சரோடி பாத்திருப்பியா? பொண்ணு கடைச்ச பாத்து உள்ள வந்துட்டிய, அது இருக்கட்டும். இந்த மூஞ்சிய ஒரு நாள் அது நீ கண்ணடியில பாத்திருப்பியா? இங்க பாரு, இங்க பாரு, இந்த கலருக்கும் இந்த கலருக்கும் எப்படி ஒத்து போகும்?
கமலஹாசனுடன் இவர் நடித்த சதி லீலாவதி இவருக்கு தனி இடத்தை பெற்று தந்தது என்றாலும் அந்த படம் முழுவதும் கமலஹாசனே நகைச்சுவையில் கொடிகட்டி பறந்திருந்தார். இந்த காட்சியில் கோவை சரளா எஸ் எஸ் சந்திரனுடன் மனித உரு எடுத்து வரும் பேயாக நடித்து தூள் கிளப்புகிறார். நடிப்பில் தனக்கென தனியான பாணியை வகுத்து கொண்ட எஸ் எஸ் சந்திரனின் நடிப்பும் இந்த காட்சியில் குறிப்பிடத்தக்கது.
பழம் இருக்கும் பசி எடுக்காது.
எவன் சொன்னா பேய் பசி பசிக்குது? இதெல்லாம் திங்கலாம், ஆனா வரப்போற பொண்ணு நம்மளை தப்பா நினைக்கும். அந்த பொண்ணு தூங்கினதுக்கு அப்புறம் ஒரு வெட்டு வெட்டிட வேண்டியதுதான்.
கொஞ்ச நேரத்துல உன்ன என்ன பண்ற பாரு.
என்கிட்ட உங்களுக்கு பிடிச்சது என்ன?
எக்கச்சக்கமான ஐட்டம் பிடிச்சது. அதுல பிடிச்சது முதல் ஐட்டம்
என்னது?
கால் தரையில படாம நடக்கிற பாரு. அதான்
6 மாசமா அப்படித்தான் நடக்கிறேன்.
நான் உன கேப்பேன்,
கேளுங்க.
தப்பா நினைக்க மாட்டியே?
நினைக்க மாட்டேன்.
கேட்டுருவேன்.
கேளுங்கண்ணா.
தப்பா நினைக்க மாட்டியே?
கேளுங்க.
உன் பேர் என்ன?
என் பேரு நீலவேணி. இந்தாங்க.
இது என்ன குளிக்கிறதுக்கு தண்ணியா?
குடிக்கிறதுக்கு பாலு.
இத குடிச்சா விடிஞ்சு போகும்.
இந்தாங்க.
நீ குடி.
நீங்க குடிங்க.
நீ குடி.
நீங்க குடிங்க.
நீ குடி.
நான் குடிச்சிருவேன்.
நீ குடி. நான் வெளிய போய் கதவை சாத்திட்டு வந்துடுறேன். என்ன கெட்டனாத்த அடிக்குது? லட்டா எதுல செஞ்சிருக்கானுங்க? என்னது எல்லாத்தையுமே தின்னுட்டா? 2-3 பிளேட்டா காணா? ஐயோ, கொஞ்சம் அசந்தா 5 வரையிலையும் கடிச்சு தின்னுவா போல இருக்க. எல்லாத்தையுமே தின்னுட்டியா?
இத்தனையும் சாப்பிட்டு எனக்கு பத்தவே இல்லங்க.
இழிஞ்சது போ. பே சீனி தின்னிருக்க? வேற என்ன வேணும்?
எனக்கு ரத்தம்னா ரொம்ப பிடிக்கும்.
ஆற்றத்தம் தானே, வாங்கி தர்றேன்.
ரத்தம் மட்டும் இல்லங்க, எலும்ப கடிச்சு தின்கிறதுனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
நெல்லி எலும்பா? எத்தனை கிலோனாலும் வாங்கி தர்றேன். ஓரத்துல உட்காந்து நல்லா கடிச்சு தின்னு.
அப்புறம் தினம் ஒரு சினிமாக்கு கூட்டிட்டு போகணும்.
கூட்டிட்டு போறேன். ரஜினிகாந்த் படமா, விஜயகாந்தா, கமலஹாசனா, பிரபுவா, சத்யராஜா, இல்ல எஸ்எஸ் சந்திரன் நடிச்ச காமெடி படமா?
அதெல்லாம் இல்ல. மாய மோகினி, மைடியர் குட்டிச்சாத்தான், ஜெகன் மோகினி.
ஐயோ, எல்லாமே பேய் சம்பந்தமாவே இருக்கு. பயமா இருக்க. நக்காத, இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா பொழுது விடிஞ்சிரும். வா.
பெண் நகைச்சுவை நடிகைகளில் சச்சுவின் பெயரும் குறிப்பிடத்தக்கது. குமாரி சச்சு. இவர் உண்மையில் திரையுலகில் குழந்தை நட்சத்திரமாகத்தான் நுழைந்தார். பி. பானுமதி நடித்த ராணி என்ற படத்தின் மூலம். மாயாபசார் படத்தில் குட்டி வட்சலாவாக, அதாவது இளம் பருவ சாவித்ரியாக நடித்தார். 1961 வீரத்திருமகன் என்ற படத்தில் கதாநாயகியாக நடித்தார். கதாநாயகியாக நடித்த சச்சுவை முழு நேர நகைச்சுவை நடிகையாக மாற்றியவர் இயக்குனர் ஸ்ரீதர். காதலிக்க நேரமில்லை என்ற முழு நீள நகைச்சுவை படத்தில் அவர் நாகேஷுடன் நடித்த காட்சிகள் மக்களால் பெரிதும் ரசிக்கப்பட்டன. இந்த காட்சிகளில் நாகேஷ் என்ற நகைச்சுவை இமயத்தின் முன் இவருடைய நடிப்பு எடுபடவில்லை என்பதும் உண்மைதான்.
மன்னிச்சுங்க சார், உங்க முன்னால எனக்கு இந்த மொழி தான் வருது.
வேற என்ன வரும்? அட்வான்ஸ் தான் வாங்கிட்டே சாலரி நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். மேல வசனமாவது பேசு.
என்னமோ சார், உங்க முன்னால எனக்கு வசனம் பேச வரல.
உனக்கு
ஈடுகொடுத்து நடிக்க கற்றுக்கொண்டு விட்டார். அவருடைய பாத்திர படைப்பும் வசனங்களும் அவருடைய திறமையை காட்ட வாய்ப்பளித்தன. தேங்காய் சீனிவாசன், சுருளி ராஜன், தங்கவேலு, MR ராதா ஆகியோருடன் நடித்து பெரும் புகழ் பெற்றார். வசனங்களை தெளிவாக உச்சரிக்கும் வாணியுடன் அறியாத பெண் போல கள்ளம் கபடமட்டு விளங்கும் தோற்றம் இவருடைய நகைச்சுவைக்கு வலுவூட்டும் காரணங்கள். என்றாலும் வசன பொழிவில் குறிப்பிடும்படியான ஒரு தனித்தன்மை அம்சம் இல்லாதது ஒரு குறைதான். ஆண்களின் கோட்டைக்குள் புகுந்து நகைச்சுவையில் திறமை காட்டிய சச்சுவை பின்னர் திரையுலகம் மறந்துவிட்டது என்பது கசப்பான உண்மை. நாகரிக கோமாளிகள் தமிழ் திரையில் நகைச்சுவையின் வரலாறு கூறும் தொடரின் 18வது பகுதி கேட்டீர்கள். தயாரித்து வழங்கியவர் சம்பத்குமார்.
நேர்களே, இன்றைய தமிழோசை நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.